இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-99-146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சொந்தம் எல்லா எந்த சொந்தமில்லை, ஏசையா 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 ஏசையா. உலகில் உள்ள சொந்தம் எல்லா எந்த சொந்தமில்லை, ஏசையா ஏசையா இசையா. எந்தன் சொந்த மீரே செய்யா, எந்தன் சொந்த மீரே செய்யா, உலகில் உள்ள சொந்தம் எல்லா எந்தன் சொந்தமில்லை செய்யா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சரஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளையும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்த நீர் பேசும்படியாய் உம்முடைய வார்த்தை அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரின் ஆசீர்வாதம் பாகம் 2. நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாகம் 1 நாம் குறித்து படித்தோம். இன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாகம் 2 நாம் படிக்கப் போகின்றோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி செய்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்ததா என்ற கேள்வி இருக்கின்றது. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை போன செய்தியில் நாம் படித்தோம். அதற்கு ஒரு காரியம், கர்த்தருடைய பாதையில் நடக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருடைய பாதை என்ன என்பதை இந்த நாளில் கூட நாம் செய்தியில் படிக்க இருக்கின்றோம். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இங்கே வேதம் சொல்கின்றது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்படி என்றால் கர்த்தருடைய எண்ணம், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய வாஞ்சை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை தர வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கமாக, வாஞ்சையாக, திட்டமாக இருக்கின்றது. அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 128:1 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அல்லது ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய பாதையில் நடக்க வேண்டும். அதைத்தான் வேதம் அறிவுறுத்துகின்றது. சங்கீதம் 128:1 வாசித்த வண்ணமாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவருக்கு பயந்து அவருடைய பாதையில் நடக்க வேண்டும். உபாகமம் 4:40 நாம் வாசிக்கலாம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கின்ற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கின்ற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான். இங்கே கர்த்தராகிய தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைக்கின்றார். அது என்ன ஆசீர்வாதம் என்று பார்க்கும் பொழுது, நீயும் உனக்கு பின் வரும் உன் பிள்ளைகளும், அதாவது உன்னுடைய சந்ததியும் நன்றாய் இருக்கும்படி, நன்றாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கின்ற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படி. இரண்டாவது ஆசீர்வாதம், நன்றாய் இருக்க வேண்டும், நீடித்த நாட்களாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் என்னுடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும், நீங்கள் என்னுடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அந்த கற்பனைகளை கை கொண்டு விட்டுவோம் என்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். உபாகமம் 28:1 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கலாம், என்னுடைய செவி என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்த்தால் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அப்படி என்றால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், என்னுடைய கற்பனையின்படி நடந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அங்கே கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் மிக முக்கியமான பங்கு எதில் இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது. அப்படி என்றால் ஆண்டவருடைய கற்பனை எங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 20 இருக்கின்றது. கிட்டத்தட்ட 10 கற்பனைகளை தேவன் மனித குலத்துக்கு வைத்திருக்கிறார். முதலாவது கற்பனை நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம், 20:3 நாம் வாசிக்கும் பொழுது, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த யாத்ராங்கம் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிமைத்தனமான வீட்டிலிருந்து அவர்களை அழைத்து வருகிறார். அப்பொழுது அந்த அடிமையான ஒரு வாழ்க்கையை விட்டு மீட்ட கர்த்தர் சொல்கின்றார், உன்னை அடிமைத்தனாக வீடாகிய எகிப்தை விட்டு அழைத்து வந்த கர்த்தர் நானே, ஆகையால் என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய தெய்வமாக நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால், அவரையே சேவிப்பா என்றால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். இது எப்படி எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும் என்று நாம் கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்மை பார்த்து கொள்ள உன்னுடைய தேவையை நான் சந்திக்க இருக்கிறேன் என்பதற்காக கர்த்தர் சொல்கின்றார். நீ கவலைப்பட வேண்டாம், உன் தேவனாக நான் இருக்கிறேன், உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம் என்று முதலாம் கற்பனையின் வாயிலாக நானே உன் தேவனாக இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள், என்னை மாத்திரமே சேவை செய் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது கற்பனை 4:5 வரை நாம் வாசிக்கும் பொழுது, சொரூபத்தை உண்டாக்கி அதை சேவிக்க வேண்டாம் என்ற மிக ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கின்றார். நம்முடைய கர்த்தர் எப்படியப்பட்ட கர்த்தர்? அவரை யாருமே பார்த்தது கிடையாது, இயேசு கிறிஸ்துவை யாருமே பார்த்தது கிடையாது. ஆகையால் இங்கே வேதம் சொல்கின்றது, நீ ஒரு சொரூபத்தை உண்டாக்கி அதை சேவிக்க வேண்டாம். நம்முடைய தகப்பன் யார் என்பது நமக்கு தெரியும், அந்த படம் நம்மிடத்தில் இருக்கின்றது என்றால் அந்த படத்தை நாம் வைத்திருப்போம். ஆனால் நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் அவர் எப்படி இருப்பார், அவருடைய மகிமை எவ்வளவு பெரிய மகிமை என்பது யாருக்குமே தெரியாது. ஆகையால் அப்படிப்பட்டு கர்த்தர் இப்படிதான் இருப்பார், அப்படிதான் இருப்பார் என்ற கற்பனையில் வரையப்பட்ட படத்தை சேவிப்பதினால் அது நிச்சயமாகவே ஆராதனையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இரண்டாவது கற்பனை கர்த்தர் சொல்கின்றார், நீ எந்த ஒரு சொரூபத்தையும் உண்டாக்க கூடாது, சேவிக்க கூடாது. அப்படி என்றால் என்னுடைய வல்லமையை நீ ஒரு புகைப்படத்திலோ அல்லது என்னுடைய வல்லமையை நீ ஒரு கல்லிலோ கொண்டு வந்து வைக்க வேண்டாம். என்னுடைய வல்லமை பெரிய வல்லமையா இருக்கின்றது, அதை நீ ஒரு காரியத்திலே பொறுத்து நினைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கின்றார். இதுவும் மிகப்பெரிய ஒரு கற்பனையாக இருக்கின்றது. இந்த கற்பனையை நாம் கை கொள்ள வேண்டும். மூன்றாவது கற்பனை நாம் வாசிக்கும் பொழுது, 7 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. அப்படி என்றால் அநேக நேரங்களில் கர்த்தருடைய பெயரை சொல்லி அநேகர்கள் பொய் சொல்கின்றார்கள், கர்த்தருடைய பெயரை சொல்லி அநேகர்கள் திருடுகின்றார்கள், கர்த்தருடைய பெயரை சொல்லி அநேகர்கள் அவர்களுக்கு இஷ்டமான காரியத்தை செய்கின்றார்கள். இங்கே வேதம் சொல்கின்றது, மூன்றாவது கற்பனை சொல்கின்றது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக, என்னுடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. அநேக நேரங்களில் அவரை நாம் ஆராதிக்கின்றோம் என்றால் அவரை ஆராதிக்கின்றவர்கள் உண்மையோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும். அதையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, 4 கற்பனை நாம் பார்க்கும் பொழுது 8:11 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தர் இந்த பூமியிலே 6 இந்த உலகத்தை அவர் படைத்தார், 7 ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமும் 2:1-3 சொல்கின்றது. அப்படி என்றால் மனிதர்களுக்கு கர்த்தர் இந்த 7 ஓய்வு நாளாக அனுசரிக்கும்படி அவர் வைத்திருக்கிறார். இந்த 7 நாம் ஆராதிக்கும் பொழுது, இந்த 7 கர்த்தருக்கென்று அந்த நாளை நாம் அர்ப்பணித்து அந்த நாளில் நாம் ஓய்வெடுத்து அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மீதி இருக்கக்கூடிய 6 நம்மை அதிசயமாய் நடத்துகின்றார், அற்புதமாய் நடத்துகின்றார். இது 4 கற்பனை. இந்த கற்பனையை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அநேக நேரங்களில் நாம் நினைக்கலாம், கர்த்தரை நாம் எந்த நாளினாலும் ஆராதிக்கலாமே, அது என்ன ஒரு நாள் என்று கேள்வி கேட்கலாம். அது உண்மைதான், கர்த்தரை நாம் எல்லா நாட்களிலும் ஆராதிக்கலாம், அதற்கு கர்த்தர் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் கர்த்தராகிய தேவன் கொடுத்த நாள் அது ஒரு நாள், 7 அதை தான் நாம் 2 வாசிக்கலாம். அந்த 7 கர்த்தர் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார், நாம் அதை அனுசரிக்கும்படி அதை வைத்தார் என்று நாம் பார்க்கலாம். கற்பனையில் கூட அதே வசனங்களை நாம் வாசிக்கலாம், ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக. நினைப்பாயாக என்றால் ஞாபகப்படுத்துகின்றார், இதை முன்பதாகவே சிருஷ்டிப்பிலே கர்த்தர் வைத்து விட்டார், அதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும், அதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தர் மீண்டுமாக நமக்கு வலியுறுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்கள் பல இருக்கின்றது. அத்தனை ஆசீர்வாதங்களை வேதாகமத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஓய்வு நாள் கர்த்தருக்கும் நமக்கும் அடையாளமாக இருக்கின்றது என்று வேதம் சொல்கின்றது. தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும், தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் 7 ஓய்வு நாள் அந்த நாளிலே அவரை துதிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும், அந்த நாளிலே யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. மிக மிக முக்கியமானது. அதைத்தான் இந்த 10 கற்பனையிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த 4 கற்பனை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த 5 கற்பனை நாம் வாசிக்கும் பொழுது 5 பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அநேக நேரங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களை மறந்து போய் விடுகின்றார்கள். ஆகையால் அந்த கற்பனை சொல்கின்றது, உன்னுடைய தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. மிக மிக முக்கியமான ஒரு கற்பனை. பெற்றோர்களை கண்காணிக்க வேண்டும், பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும், பெற்றோருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த கற்பனையை நாம் கை கொள்ளும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கின்றது. ஒரு காலகட்டத்திலே பெற்றோர்களை தெய்வம் போல பார்த்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெற்றோருடைய வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாத பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநேக நேரங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களை அடிக்கின்றார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பது கிடையாது, பிள்ளைகள் பெற்றோர்களை இல்லத்திற்கு சேர்த்து கொள்வது கிடையாது என்ற பல காரியங்களை நாம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே 10 கற்பனையின் 5ஆம் கற்பனையிலே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு, அப்படி கனம் பண்ணுவாய் என்றால் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கலாம். 6வது கற்பனை, கொலை செய்யாதிருப்பாயாக. அநேக நேரங்களில் பிறருடைய மனதை நாம் புண்படுத்துகின்றோம். அநேக நேரங்களில் பிறருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகின்றோம். அநேக நேரங்களில் கொலை செய்து விடுகின்றோம். வேதம் சொல்கின்றது, நீ ஏன் பிறரை துன்பப்படுத்த வேண்டும், நீ ஏன் பிறரை கொலை செய்ய வேண்டும், பிறரை உயிரை எடுக்க ஏன் விரும்ப வேண்டும். உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கின்றது. அவரே உயிரை கொடுத்தார். இன்று உன்னால் ஒரு உயிரை எடுக்க முடியும், ஆனால் அந்த உயிரை உன்னால் சிருஷ்டிக்க முடியுமா? அந்த சிருஷ்டிக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் கொடுத்தால் மாத்திரமே முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனை சிருஷ்டிப்பை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகையால் நாம் கொலை செய்யக்கூடாது என்ற கற்பனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். 7வது கற்பனை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 14ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், எங்கு பார்த்தாலும் பெண் மீது மோகம், ஆண் மீது மோகம், எங்கு பார்த்தாலும் காம விவாகாரம் என்று வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள் என்று கொரிந்தியர்களை நாம் வாசிக்கின்றோம். ஆம், 7ஆம் கற்பனை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த பாவத்தை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். கர்த்தர் உனக்கு நன்மையான ஒரு மனைவியை தருகின்றார். நீ ஏன் பிறருடைய மனைவியை இச்சிக்க வேண்டும், நீ ஏன் பிறருடைய மனைவியோடு விபச்சாரம் செய்ய வேண்டும், அல்லது கணவனோடு விபச்சாரம் செய்ய வேண்டும்? இவ்வாறு செய்யும் பொழுது எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, நம் உன்னத இடங்களில் இருக்க வேண்டும் என்றால் உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்து 8வது கற்பனை, களவு செய்யாதிருப்பாயாக. அப்படி என்றால் பிறருடைய பொருளை திருடக்கூடாது, பிறருடைய பொருள் மீது ஆசைப்படக்கூடாது, பிறருடைய பொருளை தான் திருடி வைத்து கொள்ளக்கூடாது. ஏன் கர்த்தர் இதெல்லாம் சொல்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, நானே உன் கர்த்தர், நீ என்னிடம் கேட்டால் நான் உனக்கு அதை தருவேன், நீ என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். ஏன் பிறருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள நினைக்கிறாய், பிறருக்கு கொடுத்த காரியத்தை நீ திருட நினைக்கின்றாய்? ஆம், களவு செய்ய கூடாது. 9வது கற்பனை நாம் பார்க்கும் பொழுது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அநேக நேரங்களில் பொய் சாட்சி சொல்லக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பிறருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகின்றோம், பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்கின்றோம். இவன் அப்படி செய்தான், அவன் அப்படி செய்தான் என்று அவன் மேல் பொய் சாட்சி சொல்லி அவன் மேல் பிரச்சனைகளை மாட்டி விடுகின்றோம். பிரியமானவர்களே, அது கர்த்தருக்கு அருவறுப்பான பாவம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்றால் பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி மாத்திரம் நீங்கள் சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, அதை விட்டு விலகி ஓட வேண்டியதாக இருக்கின்றது. 10வது கற்பனை, பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, பிறனுக்கு உண்டான யாவற்றையும் இச்சையாதிருப்பாயாக. அது சொல்ல வேண்டுமென்றால் இச்சிக்க கூடாது, பிறருக்கென்ற பொருளை நாம் இச்சிக்க கூடாது என்ற ஒரு கற்பனையை 10ஆம் கற்பனையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆம், இந்த 10 கற்பனைகளை ஒரு மனிதன் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார். முதல் 4 கற்பனை ஒரு மனிதன் தேவனுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதுக்கடுத்த 6 கற்பனைகள் மனிதன் சகா மனிதனுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. சற்று சிந்தித்து யோசித்து பாருங்கள், இந்த கற்பனை எல்லாம் நாம் கை கொள்ளும் பொழுது யாருக்கு நன்மையாக இருக்கும்? நீங்கள் திருடாமல் இருக்கின்றீர்கள் என்றால் உழைத்து சம்பாதிக்க ஆரம்பிப்பீர்கள், உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை திருடினால் என்ன ஆகும்? உங்களை சிறைச்சாலையில் போட்டு விடுவார்கள், அல்லது நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் உங்களை போட்டு அடிப்பார்கள். ஆகையால் நீங்களே பிரச்சனையை தேடி சென்றுகின்றீர்கள். அதே தான் கர்த்தர் சொல்கின்றார், இந்த கற்பனையின்படி நடங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்களே சரி செய்து கொள்ளலாம் என்று ஒரு தெளிவான ஆலோசனையை இந்த 10 கற்பனையின் வாயிலாக கர்த்தர் வேதாகமத்தில் வைத்திருக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அநேக நேரங்களில் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டாம் என்று நினைக்கின்றோம். நீ என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். யோவான் 14:15 அவர் சொல்கிறார், நீ என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைகொள் என்று சொல்கின்றார். இன்று கர்த்தரை நாம் நேசிக்கின்றோமா? அவர் சொல்கின்றார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நாம் இன்று பிறரை பார்க்கின்றோம், பிறருடைய பொருளை பார்க்கின்றோம், பிறருடைய மனைவியை பார்க்கின்றோம். தேவனுக்கு உண்மையா இல்லாதபடி அவருடைய கற்பனையை கை கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் எப்படி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கற்பனையின்படி நடக்க நாம் கற்றுக்கொள்வோம். அப்படி என்றால் ஒரு கேள்வி, கற்பனையின்படி நடந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாய் முடியும். ஆனால் அதற்கொன்று செய்ய வேண்டும். அது என்ன என்பதை நாம் அடுத்த செய்தியில் கேட்கலாம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். விசேஷமாய் இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருந்து அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள எங்களுக்கு பலன் தாருங்க, அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.